வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சு வெங்கடேசனின் காவல் கோட்டம், பாகம் 1, அத்தியாயம் 47. பிளாக்பேர்ன் மஹாலில் இருக்கும் தன் அலுவலகத்துக்கு காலையில் கிளம்பினார். வைகை தனது சேரட் வண்டியில் கடந்து கொண்டிருக்கும் போதே கவனித்தார். 7-8 பேர் தலையில் தண்ணீர் குடங்களை எடுத்துச் செல்ல 3 உருமிகள் முழக்கியவாறு முன்னே சென்றன. கடந்த 3 நாட்களாக இப்படி காட்சியை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கோட்டையில் உள்ள சாமிகளுக்கு ஏதாவது வழிபாடாக இருக்கும் என்று பொருட்படுத்தவில்லை. இன்று அது என்ன என்று பார்க்கும் ஆவல் ஏற்பட்டது. வடக்கு வாசலில் நுழையும் என் சாரட்டை நிறுத்தச் சொன்னார். அகழிக்கு அப்பால் 3 மாட்டு வண்டிகள் நின்று கொண்டிருந்தன. உருமிகள் கரையேறி வடக்கு வாசலுக்கு வந்தனர். கோட்டைக்கு உள்ளே வந்து வடக்கு வாசல் செல்லியம்மன் கோவிலில் நுழைந்தனர். பிளாக்பேர்ன் தொடர்ந்து போய் வெளிவாசல் நின்று பார்த்தார். உருமியை இழுத்தவாறு அவன் பாட எல்லோரும் வணங்கினர். பிறகு திரும்பி வந்து உள் வெளி மதில்களுக்கு இடையே உள்ள இடத்தில் நுழைந்தனர். பிளாக்பேர்ன் அவர்களை நிறுத்தி யார் என்று கேட்டார். சொக்கம்பட்டி பாளையம் என்று பதில் வந்தது. வண்டிக்காரனிடம் துபாஷியை அழைத்து வா என்று சொல்லிவிட்டு அவர்கள் பின்னே பிளாக்பேர்ன் நடந்தார். அந்த இடம் புழக்கமின்றி எருக்கு ஆவராஞ்செடிகள் மண்டிய புதற்காடாக இருந்தது. ஒவ்வொரு கொத்தளத்தின் கீழ் புறத்திலும் ஏராளமான நடுக்கற்கள் இருந்தன. அவர்கள் 19வது கொத்தளத்தின் கீழ் நின்றனர். அங்கு 40க்கும் மேல் நடுக்கற்கள் இருந்தன. பெரிய கற்களில் வாளுடன் வீரனின் புடைப்பு சிற்பம். குடத்து நீரை எல்லா கற்களுக்கும் பரவலாக ஊற்றி மாலைகளை அணிவித்தனர். வைகையில் நீர் எடுத்துக்கொண்டு இன்னொரு அணி உருமி முழங்க கிழக்கி செல்வது தெரிந்தது. தொட்டியங்கோட்டை பாளையம் அது. கோட்டையை இடிக்கப் போகும் தகவல் தெரிந்தவுடன் முதன் முதலில் போடிநாயக்கனூர் தேவாரம் பாளையங்கள் தான் மதுரை வந்து தமது மாலை கற்களை வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு சென்றனர். தமது ஊருக்கு வெளியே ஓரிடத்தில் மீண்டும் நட்டு வைத்தனர். செய்தி கேள்விப்பட்டு ஒவ்வொரு பாளையமும் மதுரை வந்து மாலை கற்களை மீட்டுக்கொண்டு சென்றது. சொக்கம்பட்டி கோடங்கி நாயக்கர் தனது கோடங்கியை முழக்கியபடி பாடி பூஜையை தொடங்கினார். அதற்குள் துவிபாஷி முத்துகிருஷ்ண செட்டி அங்கு வந்து சேர்ந்து விட்டார். சடங்கில் அடுத்ததாக உரிமைக்காரர்கள் ஊ ஊ ஊ என்று இழுத்தார்கள். அதில் உள்ள முதியவர் இடதுகை வளைகோலால் உரிமையை இழுத்தபடி வலதுகை கோலை தூக்கியவாறு நடுக்கற்களை பார்த்து பாடத் தொடங்கினார். அது பாலமு கொண்ட வம்சத்தின் போர்க்கள வெற்றிகளையும் தியாகங்களையும் பற்றிய பாடல். முத்தைய நாயக்கர் சுல்தான்களுக்கு எதிராக போரிட்டதையும் தேவகிரி கோட்டையில் மடிந்ததையும் முதல் பாடலாக கொண்டு ஆரம்பித்தது. பிளாக்பேர்ன் செட்டியின் முகத்தை பார்க்க தெலுங்கு பாடலின் அர்த்தத்தை ஆங்கிலத்தில் அவர் சொன்னார். தேவகிரி என்ற பெயரை கேட்டதும் பிளாக்பேர்ன் ஆச்சரியத்தில் உறைந்து போனார். எல்லா கலெக்டர்களைப் போலவே அவருக்கும் அதுவரை அறியப்பட்ட இந்திய வரலாற்றின் தீவிர ஈடுபாடு உண்டு. தேவகிரி என்றால் 550 ஆண்டுகளுக்கு முன் தொடர்ந்து ஆனைக்குந்தி விஜயநகரம் மதுரைக்காக போர்களில் மடிந்த பாலமு கொண்ட வீரர்களின் வரலாற்றை குலப்பாடகன் வரிசையாக பாடினான். நேரம் கடந்து கொண்டிருந்தது. பொறுமையாக நின்று கொண்டிருந்தார் பிளாக்பேர்ன். 3 மணி நேரத்தில் பாடல்கள் 100 போர்களையும் 1000 இழப்புகளையும் கடந்து வந்தன. முடிந்தவுடன் பிளாக்பேர்ன் உரிமைக்காரிடம் பேசினார். உங்களுக்கு எழுதப்படிக்க தெரியுமா? தெரியாது. பிறகு எப்படி இவ்வளவு பாடல்களை செல்கிறீர்கள்? அவர்கள் தாசரிகள், கொல்லவாறுகளின் குலப்பாடர்கள். அவர்கள் போருக்கும் கூடவே செல்வார்கள். போருக்கு முன் பாட வேண்டும். களத்தில் இறப்பவர்களை அடக்கம் செய்கையில் பாட வேண்டும். பாளைய தலைவர் வம்சத்திற்கு மட்டுமல்ல, எல்லா வீடுகளுக்கும் தனித்தனியே பாடகர்கள் உண்டு. ஒரு பாளையத்தில் உள்ள படை வீரர்கள் அநேகமாக 10 வீட்டு பெயர்களுக்குள் அடங்கி விடுவர். அவர்கள் சந்ததியினர் எவ்வளவு கிளைகளாக பிரிந்தாலும் வீட்டு பெயர் ஒன்றே தான். அதுவே பாரம்பரியமாக தொடரும். உரிமைக்காரர்களின் தொழிலே களங்களிலும் மாலைக்கள் வழிபாட்டிலும் விழாச்சடங்குகளிலும் வீட்டு புகழ் பாடுவதுதான். பாடல்கள் உரிமைக்காரர்களின் சந்ததிகள் வழியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். வாரிசு அற்ற நிலை வருமென்றால் உறவினர்களுக்கு பாடல்களை சொல்லிக் கொடுத்து உரிமையை கைமாற்றி விடுவார்கள். கடப்பாறையால் தோண்டி மாலை கற்களை பெயர்த்து கொண்டு போய் வண்டியில் ஏற்றினார்கள். ஒவ்வொரு கல்லாக அவர்கள் தலையில் தூக்கி கொண்டு போகையில் களத்தில் விழுந்த வீரர்களை தூக்கி போவது போல தோன்ற பிளாக்பேர்ன் கடுமன சோர்வுக்கு உள்ளானார். அவர்களிடம் சொல்லிக்கொண்டு எதுவுமே பேசாமல் சேரட்டில் ஏறிச் சென்றார். வெயில் அவர் தோலை சுட்டெறிந்தது. மறுநாள் பிளாக்பேர்ன் அலுவலகத்தில் அமர்ந்து எழுதி கொண்டிருந்த போது மஹாலுக்கு அருகே தெற்கு மதிலுக்கு அப்பால் இருந்து உருமி சத்தம் கேட்டது. அன்று மாலை கிழக்கு மதில் பக்கமிருந்து உருமி ஒலித்தது. இந்தியர்களுக்கு வரலாற்று உணர்வே இல்லை என்றுதான் பிளாக்பேர்னுக்கு எண்ணம் இருந்தது. இங்கு முறையாக எதுவும் எழுதப்படவில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய பிரிட்டிஷ் அரசியல் மாற்றங்களை நேரம் நிமிஷம் துல்லியமாக ஆங்கிலேயர்கள் எழுதி வைத்திருப்பது பற்றி பெருமிதம் இருந்தது. இங்கே முகமதிய வரலாற்று ஆசிரியர்கள் உடனிருந்து பார்த்து பதிந்து வைத்ததை தவிர வேறில்லை. இந்நிலத்தின் மக்களிடம் அப்படி ஒரு வழக்கமே இல்லை. ஆனால் இதோ நடமாடும் வரலாற்று நூலாக ஒருவன் வம்சாவளியாக இயங்கி வருகிறான். இவர்களின் பண்பாடு வேறு. மரபும் சடங்களும் எனக்கு முற்றிலும் அந்நியமானவை. கிறிஸ்தவ போதகர்கள் சொல்வதைப் போல இம்மக்களை அஞ்ஞானிகளாக பார்க்காமல் புரிந்து கொள்ள முயல்வதே சரி. மாறிவிட்ட காலத்தில் இனி இதற்கான தேவைகள் இல்லாதபோது இந்த உரிமைக்காரர்கள் எவ்வளவு நாள் இந்த சேவையில் நீடிப்பார்கள்? எழுதி வைக்காத வரைபாடல்களுக்கு நிரந்தர தன்மையும் இல்லை. வீரகதை பாடல்கள் பெருமையை மட்டுமே பாடுகிறவை. காரண காரிய நிகழ்வுகளும் கால துல்லியமும் அவற்றில் இல்லை என்றும் அவருக்கு பட்டது. ஆனால் இரத்த பந்தங்களால் கட்டப்பட்ட ஒரு அணியனரிடம் போர்க்களத்தில் இப்பாடல்கள் ஏற்றும் உணர்ச்சி வேகம் அளப்பரியதாக இருக்கும். இவர்கள் முகம்மதியர்களும் பின்னர் ஐரோப்பியர்களும் வெல்ல முடிந்ததற்கு பிரதான காரணமே தொழில்நுட்ப மேம்பாடு தான். தொடர்ந்து வந்த நாட்களிலெல்லாம் எந்நேரமும் உரிமை ஏதாவது திசையிலிருந்து ஒழித்து கொண்டிருந்தது. பாளையங்கள் தம் மாலைக்கற்களை மீட்டு செல்கின்றன. ஒரு நாள் கனவில் உரிமை ஒழிக்க இரத்தத்தோடு ஒரு உடலை தூக்கிச் செல்லும் காட்சி தோன்று திடுக்கிட்டு விழுந்து எழுத்து விட்டார். பிறகு படுக்கைக்கு போகவில்லை. இங்கிலாந்தில் கேசல்களை அனைத்துமே நினைவு சின்னங்களாக பாதுகாக்கப்படும் போது நகர வளர்ச்சி என்ற பெயரில் தனது திட்டம் நியாயமானதானா என்று கேள்வி எழுந்தது. மதுரை மக்கள் கோட்டை இடிப்பதற்கு தடையை மெட்ராஸ் போய் பெற்று வந்து பிறகு இதில் எப்படியாவது வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று வெறிதான் அவர்களுக்குள் இருந்தது. பிறகு சாதக பாதகங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. இப்போது ஏனோ நெஞ்சில் இது உறுத்தி கொண்டே இருக்கிறது. மறுநாள் காலை அலுவலம் சென்றதும் துபாஷி செட்டியாரிடம் இம்மிடியாரை பற்றி விசாரித்தார். இம்மிடி என்றால் பிளாக்பேர்ன் த கிரேட் என்பது போல் அர்த்தம் என்றார் அவர். இல்லை, அவரது ஆளுமையை பற்றி கேட்டேன். குடும்பம் தங்க வணிகம் செய்கிறது. மதுரையில் தெலுங்கு பிரமுகர் அவர்தான். கல்விமான், தமிழ் தெலுங்கில் புலமை மிக்கவர். உடனே அவரை அழைத்து கொண்டு வா. சற்று நேரம் கழித்து திரும்பி வந்த முத்துகிருஷ்ணன் அவர் வர மறுத்துவிட்டதாக தெரிவித்தார். அவர் மேல் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அலுவல் நிமித்தமாக பேசுவதற்கல்ல, நட்பார்ந்த முறையில் சில சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளவே அவரிடம் பேச விரும்புகிறேன் என்று சொல்லி மறுபடியும் அனுப்பி வைத்தார். முத்துகிருஷ்ணன் மீண்டும் வந்து அவர் உங்களை பார்க்க விரும்பவில்லை என்று தெரிவித்தார். அதிகாரமிக்க ஒரு கலெக்டரின் வேண்டுகோளை நிராகரிக்கும் ஒரு குடிமகனது மன உறுதி பிளாக்பேர்னுக்கு ஆச்சரியம் அளித்தது. என்ன செய்யலாம்? நானே சென்று சந்திக்கிறேன். எனக்கு ஒன்றுமில்லை. அப்படியானால் மாலையில் புது மண்டபத்தில் சந்திக்கலாம். மீனாட்சியை வணங்கிவிட்டு தினமும் அங்கு உட்கார்ந்துதான் அவர் ஈடுபடிப்பார். அலுவலகத்திலிருந்து தாமதமாக கிளம்பி மாலை மயங்கிக் கொண்டிருக்கும் போது பிளாக்பேர்னும் துபாஷியும் புது மண்டபத்தை அடைந்தனர். மேற்கு வாசலில் பூட்ஸை கழற்றிவிட்டு உள்ளே நுழைந்தார். விஸ்வநாத ராஜாவின் சிலைக்கு கீழே ஒரு கிழவர் சப்பனம் விட்டு அமர்ந்து லாந்தர் வெளிச்சத்தில் ஏட்டை பார்த்து ராகம் போட்டு வாசித்துக் கொண்டிருந்தார். 80 வயது அடுத்திருக்கும். சுற்றிலும் 10-20 முதியவர்கள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். கிழவிகள் கூட இருந்தனர். அவர்கள் எல்லோரும் பிளாக்பேர்னையே ஆச்சரியத்தோடு பார்த்தவாறு இருந்தனர். இப்படி ஏட்டிலேயே முகம் கவிழ்த்து வாசித்தவாறு இருந்தார். ஒரு பாடலை முடித்துவிட்டு விளக்கம் சொல்ல தலை நிமிர்ந்த இம்மிடி எல்லோரும் ஒரே பக்கம் பார்ப்பதைக் கண்டு முகம் திருப்பினார். நின்றிருந்த பிளாக்பேர்ன் கைகூப்பி வணக்கம் தெரிவிக்கவும் இம்மிடி பதிலுக்கு வணங்கினார். அவர் ஏட்டை மடக்கி வைத்து கட்டினார். முத்துகிருஷ்ணன், வேறொன்றுமில்லை, உங்களை சும்மா பார்த்து விட்டு போகலாம் என்று ஐயா வந்திருக்கிறார் என்றார். இம்மிடி முன்னே இருந்தவர்களை பார்த்து, நாளை தொடருவோம், நீங்கள் கிளம்புங்கள் என்றார். எல்லோரும் எழுந்தார்கள். கலைந்து செல்லும் முன் விஸ்வநாதருக்கு ஒரு கும்பிடு போட்டார்கள். இம்மிடியிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினார்கள். அதற்குள் தூணுக்கு அருகில் இருந்த பையன் வெற்றிலையை உரலில் போட்டு இடிக்கத் தொடங்கியிருந்தான். முத்துகிருஷ்ணன் அருகே வந்து சொன்னார், ஐயா கோவிலுக்குள் போய் பேசலாம் என்று நினைக்கிறார். வெற்றிலை தொக்கை வாங்கி வாயில் அதக்கிக் கொண்டு இம்மிடி சரி என்று தலையாட்டினார். கையை ஊன்றி எழுந்து விஸ்வநாதரின் காலை பிடித்து கொண்டு நிமிர்ந்து நின்றார். சிலையின் காலடியில் பெரிய வெங்கல தீபம், கழுத்தில் மாலை. விஸ்வநாதரை வணங்கி விட்டு கிளம்பினார். உதவிக்கு இருந்த பையன் ஏடுகளை பையில் போட்டுக்கொண்டு உரலையும் கையில் எடுத்துக்கொண்டு பின்னே சென்றான். மண்டபப்படியில் ஏறி வடக்கே விலகிச் சென்று வெற்றிலை சாறை துப்பிவிட்டு கிழக்கு கோபுரத்தை நோக்கி கீழ்ச்சித்திரை வீதியில் நடந்தார். சுந்தரபாண்டியின் கோபுரத்தின் புறாக்கள் அடைந்து ஒடுங்கியிருந்தன. வீரவசந்தராயர் மண்டப பிரகாரத்தில் நடந்து சென்றார். விளக்குகளின் மஞ்சள் சுடர் ஒளியால் மங்கிய வெளிச்சம் பரவியிருந்தது. வடக்கே ஆயிரங்கால் மண்டபம் தனது முகப்பு சிற்பங்களுடன் கம்பீரமாக நின்றது. கீழே ஆடி வீதியை கடந்து சுந்தரேஸ்வரர் 2 பிரகாரத்தில் நுழைந்தனர். நேரே கம்பத்தவடி மண்டபம் இருந்தது. நந்திக்கு பின்னே சென்றவுடன் பிளாக்பேர்ன் நின்று கைகளை கூப்பி வணங்கினார். இம்மிடி ஆச்சரியத்தோடு அதை கவனித்தார். பிளாக்பேர்ன் ஏற்கனவே சில முறை இங்கு வந்திருப்பதால் பின்புறம் திரும்பி அது அகோர வீரபத்ர சிலையை சற்று நேரம் பார்த்து கொண்டு நின்றார். கிரேட் என்று உதடுகள் முணுமுணுத்தன. இம்மிடி சைகை செய்து பிளாக்பேர்னை அழைத்து கொண்டு மீனாட்சி கல்யாண சிலையை சுற்றி சந்நிதிக்கு முன்னே நின்று எதிரே தெரிந்த சுந்தரேஸ்வரை வணங்க சொன்னார். இதற்கு மேல் அந்நியர்கள் நுழைய முடியாது. சுவாமி சந்நிதி 2 பிரகாரத்தில் நடந்து முக்குருணி விநாயகருக்கு எதிரே தெற்கே கிளம்பி திரும்பி அம்மன் கிளிக்கூண்டு மண்டபத்தில் நுழைந்து முதல் பிரகார வாயிலுக்கு எதிரே சென்றனர். பிளாக்பேர்ன் மீனாட்சியை வணங்கினார். பொற்றாமரை குளத்தின் வடக்கு பிரகாரத்தில் நடந்தார். பிளாக்பேர்ன் சுவரில் மங்கி போயிருந்த ஓவியங்களை பார்த்தவாறே வந்தார். குளத்தின் மூலைக்கு வந்ததும் இங்கே அமரலாம் என்றார். சில நிமிடங்கள் எதிரே நில ஒளியில் நிமிர்ந்திருக்கும் தெற்கு கோபுரத்தையே பார்த்து கொண்டிருந்தவர் பின்னர் இம்மிடியிடம் கேட்டார், என் மீது கோபமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இம்மிடி மௌனமாக இருந்தார். நகரத்தின் விரிவாக்கமும் வசதியும் கருதி தான் இதை செய்கிறேன். வேறெந்த நோக்கமும் இல்லை. நம்புங்கள், உங்கள் பண்பாட்டின் மீது எந்த அவமரியாதையும் இல்லை. உங்கள் கோவில்கள் பற்றி எனக்கு பிரமிப்பு தான் இருக்கிறது. மெட்ராஸ் பிரசிடென்சியில் 82-92 கோவில்கள் முக்கியமானவை என்று கணக்கிட்டு இருக்கிறோம். அவற்றை எப்படி பாதுகாக்கிறோம் என்று உங்களுக்கே தெரியும். முத்துகிருஷ்ணன் தெலுங்கில் மொழிபெயர்த்து முடித்ததும் இம்மிடி கேட்டார், அப்புறம் ஏன் மாலைச்சாமிகள் இருக்கும் கோட்டை இடிக்க நினைக்கிறீர்கள்? உண்மையில் இப்படி நடுநாட்கள் இருப்பது வழிபடுவதற்கும் எனக்கு இப்போதுதான் தெரியும். அந்த உரிமையின் குரல் விடாமல் என்னை விரட்டி கொண்டிருக்கிறது. அதனால் தான் உங்களை சந்திக்க விரும்பினேன். நீங்கள் இடித்தாலும் நாங்கள் எங்கள் முன்னோர்களை கைவிட்டு விட மாட்டோம். வருடந்தோறும் இனியும் வழிபாடு தொடரும். இப்போது அந்த சாமிகள் சொந்த ஊருக்கே திரும்பி சென்று விட்டன. மதுரைக்காக உயிர் விட்ட அவர்களது இனி மதுரையில் இடமில்லை. அதற்காக வருந்துகிறேன். இந்த பாளையக்கார அமைப்பை பற்றி மேலும் மேலும் அறிந்தோறும் ஆச்சரியமாயிருக்கிறது. மதுரை கோட்டையில் பாளையங்களுக்கு கொத்தளவும் கீழே மாலை கற்களுக்கு இடமும் கொடுத்தது விஸ்வநாதர் ஏற்பாடு தான். வடுக நாட்டில் எங்கும் இப்படி இல்லையாம். இது பற்றி பலமுறை நினைத்து வயந்திருக்கிறேன். அவர்கள் சாமிகள் சூழ ஒவ்வொரு பாளையத்துக்கும் மதுரையில் ஒரு கோட்டை. கொத்தளத்தில் நிற்கும் வீரன் எதிரியை அவனது சாமிகளை கடந்து மதில் ஏற விடுவானா? எப்படியும் இந்த வாரத்தில் எல்லா மாலைக்கற்களும் ஊர் திரும்பிவிடும். ஏற்கனவே மதுரை தமிழர்கள் கோட்டை முதலில் தாம் வைத்து வணங்கிய சாமிகளை வடக்கு வாசல் செல்லியம்மன் கோவிலுக்கு மாற்றிவிட்டார்கள். இனி ஏதும் ஆட்சேபணம் இல்லை அல்லவா? விஸ்வநாதர் கட்டிய கோட்டை என்பதால் தான் மனசு கேட்கவில்லை. வேறு ராஜாக்கள் கட்டியதாக இருந்தால் இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். விஸ்வநாதரின் கதை கேட்டு வளர்ந்தவர்கள் நாங்கள். வடக்கே இருந்து தாசரிகளும் படைராஜுக்களும் நாலு மணிக்காரர்களும் பாடி பரிசு வாங்கி செல்வதற்காக இங்கே வருவார்கள். பகல் நேரங்களில் பெரிய வீடுகளில் பாடுவார்கள். தெருவில் உள்ள பெண்கள் எல்லாம் அங்கு வந்து கூடியிருந்து கேட்பார்கள். புது மண்டபத்தில் வாழையில் ஆரம்பித்து இரவெல்லாம் பாடுவார்கள். பாடுகிறவர்கள் எப்போதும் விஸ்வநாதர் காலடியில் தான் அமர்ந்து பாடுவார். நாலு மணிக்காரர் சேகண்டியை அடித்து பாடும் குரல் கிழக்கு கோபுரம் வரை கேட்கும். பெரும்பாலும் கொட்டியும் வீர சரிதமும் தான் பாடுவார்கள். பெயர்தானூற்று ஒவ்வொருவரும் பாடலும் வேறுவாக இருக்கும். அபூர்வமாகத்தான் பல்ல நாட்டு வீரகதையை பாடுவார்கள். பல்ல நாட்டு பாடல்களை கேட்டு பிறகு தெலுங்கு மகாகவி ஸ்ரீநாதர் அதை காவியமாக எழுதினார். பாரதம் போல அரசு உரிமை போகிறது. கடந்த ஒரு வருடமாக ஸ்ரீநாதரின் ஹரிவிலாசமுவை முடித்துவிட்டு இதைத்தான் இப்போது வாசிக்கிறேன். நீங்கள் வந்தபோது காப்பு தளபதி ஆரவல்லி அம்மாளின் போர்க்கள சாகசங்களை வாசித்து கொண்டிருந்தேன். விஸ்வநாதரை பற்றி சொல்ல வந்தீர்கள். ஆமாம், ஸ்ரீநாதரை போல கொட்டியின் கதைகளுக்கு ஒரு காவிய கார்த்தா வந்து வாய்க்கவில்லை. அதனால் எழுத்தில் வரவில்லை. ஆனாலும் என்ன, இன்னும் இங்கு இந்த மண்ணெங்கும் பாடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ராயர்களை மக்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் இப்போதும் அந்த இரவிலும் வடுக நாட்டின் நூற்றுக்கணக்கான மண்டபங்களில் விஸ்வநாதரின் புகழ் பாடிக்கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு பாடகனும் அவன் கற்பனையை ஏற்றி புதிது புதிதாக பாடுவான். விஸ்வநாதர் ரத்னகிரி கோட்டைகள் இறங்கும் காட்சி பற்றி எனக்கே 30 விதமான பாடல்கள் மன்னனமாக தெரியும். விஸ்வநாதரின் யானை வேங்கடன் எட்டுத்திக்கும் அதிர பிளிறியபடி கோட்டை கதவை உடைக்கிறது. துலுக்கர்களை மிதித்து துவம்சம் செய்து துதிக்கையால் அரைந்து எறிந்தபடி அது போக உடலெல்லாம் ரத்தம் ஒழுக கையில் வேலுடன் கம்பீரமாக மேலே விஸ்வநாதன் அமர்ந்திருக்கிறான். வஜ்ராயுதம் ஏந்திய இந்திரனோடு மேகமண்டலத்திலிருந்து ஐராவதம் இறங்கியது போல இருந்ததாம். ஆனால் மொத்தத்தில் தக்கான வரலாற்றில் முகமத்தியர்கள் தான் அதிக வெற்றிகளை அடைந்திருக்கிறார்கள் என்றார் பிளாக்போன். இப்படி அவசரமாக தொடர்ந்தார், இருக்கலாம், ஆனால் நாங்கள் அழிந்து விடவில்லை. 500 வருஷமாக யுத்தத்தில் இருக்கிறோம். அவ்வளவு பலி கொடுத்த பின்னும் ஒவ்வொரு வீடும் தலைமுறை தோறும் சந்ததிகளை போர்க்களத்திற்கு அனுப்பி கொண்டே தான் இருந்தது. கடைசி வரை எங்களை அவர்களால் அடக்கி ஆள முடியவில்லை. பெண் தெய்வங்கள் தம் மக்களை ஏவிக்கொண்டே இருந்தன, விடாது பழிதீர்த்து கொண்டே இருந்தன. அதனால் தான் அந்த யுத்தம் ஓயவே இல்லை. இம்மிடி மேலும் இது பற்றி பேச விரும்பாதவர் போல மௌனமாக இருந்தார். பொற்றாமரை குளத்தின் நீரலைகள் மஞ்சள் ஒளி பிம்பங்கள் ஆடியவாறு இருந்தன. பிளாக்போன் கேட்டார், மதுரை இடிப்பவர்களுக்கு அந்த இடம் சொந்தம் என்று அறிவித்ததும் எல்லோரும் உற்சாகமாகி வேலையை தொடங்கிவிட்டார்கள். நகரத்தின் செல்வந்தர்களாகன தெலுங்கு வைசியர் குளங்களில் இருந்து ஏன் ஒருவர் கூட முன்வரவில்லை? வரவாட்டார்கள். இது உணர்வு பூர்வமான விஷயம். போன வாரம் கூட வைகையில் நான் குடித்து கொண்டிருந்த போது சாம கோடங்கி ஒருவன் வந்து என்னிடம் ஆவேசமாக சொல்லிவிட்டு போனான், கவலைப்படாதீர்கள், தொப்பிக்காரனால் இடிக்க முடியாது என்று. கோட்டை முதலில் மை வைத்து விட்டு வந்திருக்கிறானான். அகழிக்கு அப்பால் உள்ள இடங்கள் உங்கள் ஜனங்களுக்கு குறைந்த விலையில் ஒதுக்கித்தர ஏற்பாடு செய்யட்டுமா? எதுவும் வேண்டாம், இதுவெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. இனி செய்ய எதுவும் இல்லை. எங்கள் காலம் இப்போதும் முடிந்துவிட்டது. பிழைப்பை பார்க்க வேண்டியதுதான். நான் கவர்னரிடம் கொடுத்திருந்த மகஜரில் சாளுவ கட்டாரி என்றும் பெரும் விலை மதிப்புள்ள ஒரு ஆயுதம் பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அது பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் தெரியுமா? கேள்விப்பட்டதுதான். அந்த விசாரணைக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையில் தான் டெனல்சன் பதவியிழந்து லண்டன் திரும்ப நேரிட்டதாம். அவர் மீது எனக்கு சந்தேகம் இருந்தால் தான் அதை மகஜரில் குறிப்பிட்டிருந்தேன். அதை கூடலழகர் கோவிலுக்கு தர வேண்டும் என்று எங்கள் வேண்டுகோள் என்னவாயிற்று? தெரியாது. மீண்டும் ஒரு முறை கவர்னருக்கு எழுதி பாருங்கள். சரி, முயன்று பார்க்கிறேன். திரும்ப கிடைக்கும் என்று நம்பிக்கை இல்லை. கலைப்பொருட்களை சுருட்டி கொண்டு போவதில் நீங்கள் கில்லாடிகளாக இருக்கிறீர்கள். மதுர கோபாலசாமி கோவிலின் சித்திர மண்டபத்தையே பிரித்து அப்படியே நீங்கள் கப்பலில் தூக்கி கொண்டு போகவில்லையா? பிளாக்போன் பேச்சை மாற்ற விரும்பி இம்மிடிக்கு உற்சாகமூட்டும் திசையில் திருப்பினார். அரசர் விஸ்வநாதனுக்கு மக்களிடையே இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பதில் ஆச்சரியம் எதுவுமில்லை. கல்வெட்டுகளின் சாசனங்களின் 4 தலைமுறை அரசர்கள் அவர் பெயரைத்தான் குறித்திருக்கிறார்கள். அவர் இறந்ததாக அவர் கருதவில்லை. அவரே நேரில் கொடுத்த மாதிரி தான் சாசனங்கள் சொல்கின்றன என்றார். அப்படியா? எனக்கு இப்போதுதான் அது தெரியும் என்று சொன்ன இம்மிடி ஆவேசமாக தொடர்ந்தார். எங்கள் தாத்தா சொல்வார், தர்மர் சூதாடினார், ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பினார், ஆனால் விஸ்வநாத மகாராஜா எந்த தப்புமே செய்ததில்லை என்பார். எங்கள் ஜனங்கள் கோவிலுக்கு போனால் புது மண்டபம் போய் விஸ்வநாதரை கும்பிடாமல் வருவதில்லை. கூடலழகர் கோவிலில் கிளம்பும் மார்கழி பஜனை கிருஷ்ணன் கோவிலுக்கு போய்விட்டு வடக்கு வாசல் செல்லியம்மன் கோவிலுக்கு போய்விட்டு விஸ்வநாதரிடம் தான் வந்து முடியும். அவர் கழுத்தில் மாலையை நாங்கள் வாடவிட்டதே இல்லை. வீடு வீடாக போய் மாற்றி மாற்றி சாற்றி கொண்டே இருப்போம். மற்ற ராஜாக்களுக்கு விஜயதசமிக்கு மட்டும்தான் மாலை. அவர் காலடியில் நெய் விளக்கு அணையாது. எங்கள் பெண்கள் எண்ணெய் விட்டு கொண்டிருப்பார்கள். திருநெல்வேலி ஸ்ரீவில்லிபுதூர் எல்லாம் போய் விஸ்வநாதர் சிலைக்கு நான் வழிபாடு செய்திருக்கிறேன் என்று இப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டே போனார். அரை மணி நேரம் கழித்து பிளாக்போன் கிளம்பலாம் என்றார். எழுந்து கிழக்கே நடந்தார்கள். மீனாட்சி நாயக்கர் மண்டபத்தை தாண்டி அஷ்ட சக்தி கூட்டத்தை கடந்து கீழ்ச்சித்திரை வீதிக்கு வந்தனர். விடைபெற என்ற இம்பிடியை அழைத்து கொண்டு பிளாக்போன் கிழக்கு கோபுர வாசலுக்கு வந்தார். மதுரை ஒட்டியிருந்த கருப்பசாமியையும் கிழக்கு கோபுரத்தின் அடியில் இருந்த மதுரை வீரனையும் சுட்டிக்காட்டினார். கோட்டை இடிக்க தொடங்கியதும் கருப்பசாமியை வழிபடும் மக்கள் தங்கள் சிலையை தூக்கி கொண்டு வந்து இங்கே வைத்து விட்டனர். அதை கண்டு நகர தோட்டிகளான சக்லியரும் இரவோடு இரவாக கிழக்கு கோட்டை வாசலில் வந்து இருந்த மதுரை வீரனையும் தூக்கி வந்து இங்கே வைத்து விட்டனர். இது பற்றி கசமுசா என்ற நகரத்தில் பேச்சு அடிபட்டது. பிளாக்போன் சொன்னார், மதுரை வீரன் சிலையை அகற்ற வேண்டும் என்று உயர் சாதிக்காரர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். 2 சிலைகளையும் அகற்ற வேண்டும் என்று கோவில் பட்டர்களும் பிராமணர்களும் மனு கொடுத்திருக்கிறார்கள். சாமிகள் தானே, இருந்துவிட்டு போகட்டும் என்றாரும் இப்படி. ஒரே குலத்தில் ஒரு பிரிவினர் ராஜாக்கள், இன்னொரு பிரிவினர் தோட்டிகள். வடுகர்களின் அத்தனை போர்களிலும் சக்லியர்கள் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள். வெக்கிலியர் இந்த மண்டபத்தில் மண்ணெல்லாம் பிரமாண்டமான கோவில்களை எழுப்பினார்கள். இன்று சக்லியர் தமது சாமிக்கு நிற்க ஒரு பிடி மண் தேடுகிறார்கள். நீங்கள் துப்புரவு வேலைக்கு நியமித்த பின் தோட்டிகளாகவும் ஆகி போனார்கள். தெலுங்கு குடிகளிடம் அவர்கள் ஏவலர் பணிதான் செய்தார்கள். தீட்டு எதுவும் இல்லை. வீட்டுக்குள்ளும் வருவார்கள். சமையல் உதவி வேலைகளும் செய்வார்கள். கோமுட்டிகள் கல்யாணத்தை நிச்சயிக்கும் முன் அவர்களுக்கு பரிசு பொருட்களும் வெற்றிலையும் சேர்த்து சம்மதமா சம்மதமா என்று 3 முறை கேட்போம். சரி என்று அவர்கள் 3 முறை சொல்வார்கள். பிறகுதான் நிச்சயதார்த்தம் நடக்கும். என் கல்யாணத்திலும் அப்படித்தான். என் மகன்கள் பேரன்கள் கல்யாணத்திலும் அப்படித்தான். கொல்லவாறுகளில் அவர்கள் மூத்த குடியாக இருப்பதால் தான் அந்த மரியாதை இன்னும் உண்டு. பாவம் கொல்லவாறுகள், கொம்புகள் இருந்தும் கூட எந்த நுகத்தடியையும் அமைதியாக தாங்கிக் கொள்கிறார்கள். அவர்களது காளைகளைப் போல தொடரும்.